നമസ്കാരം. ശെൽവത്തുൾ ശെൽവം ശെവിച്ചെൽവം, അച്ചെൽവം ശെൽവത്തുൾ എല്ലാം തലൈ. ശെവിച്ചെൽവം എന്ന് சொன்ன உடனே நம் காதுதான் செல்வம் என்று பொருள் பண்ணிக்கொள்ள கூடாது. காதால் கேட்டல் செல்வம், கேட்டல் மட்டுமல்ல கடற்கரையில் போய் நின்னால் ஓன்னு பேரிரைச்சல், அதையும் தான் கேட்கிறோம். அது செவிச்செல்வமாகவாகும். நல்ல விஷயங்களை கேட்டு, பண்புகளை பற்றி கேட்டு, உளமாற சிந்தித்து அதை கடைப்பிடிக்க வேணும். அதற்கு முதல் படி கேட்டல், அதனால் செவிச்செல்வம் என்று சொல்லுகிறார்கள். இதை இன்னொரு கோணத்தில் கேள்வி ஞானம் என்றும் சொல்லுவர். கல்வி கேள்விகளில் சிறந்தவர் அப்படின்னா கற்றல், நாம படித்தா போராது. சான்றோர்கள் சொல்படி காதார கேட்டல், அதைத்தான் கல்வி கேள்வின்னு சொல்லுகிறோம். ஆனால் கல்வி கேள்வி என்று சொன்னவுடனே அதை வேறு மாதிரி அர்த்தம் பண்ணிக்கொண்டு, கேள்வி ஞானம் என்னால் கேள்வி கேட்டு கேள்வி கேட்டே பெரும் ஞானம் அப்படியேன்னு நினைத்துக் கொள்ளலாம். அப்படியா? அப்படி அல்ல. தர்ம சந்தேகம் என்று சொல்லுவார்கள், அந்த நாளிலிருந்தே உண்டு. இந்த தர்மத்தை நான் எப்படி செய்யறது அப்படின்னு கேட்பது தர்ம சந்தேகம். துவாதசி அகத்திக்கீரை பண்ண வேண்டும், பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கலாம், நல்லது. இதை சொல்லியிருந்தால், ஓ நான் எப்படி கொடுப்பேன்னு தெரியவில்லையே, கிடைக்கவில்லையே என்று கேட்பது தர்ம சந்தேகம். கிடைக்காவிட்டால் என்ன செய்யலாம், அதற்கேதான் வேறு மாற்று இருக்கிறதா? ஆனால் அதை விட்டு விட்டு ஏன் பசுமாட்டுக்குத்தான் கொடுக்க வேண்டும், சாஸ்திரம் எதற்காக அப்படி சொல்லியிருக்கிறது, ஏன் துவாதசி என்றுதான் கொடுக்க வேண்டும், ஏன் திரையோதசி என்று கொடுக்கக்கூடாது, ஏன் அகத்தி தான் கொடுக்க மாட்டோம், ஏன் முளைக்கீரை கொடுக்கக்கூடாது என்று மூன்று கேள்விகள் இருக்கின்றனவே. துவாதசி அன்றைக்கு பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுன்னு சொன்னால் அதை நான் எப்படி கொடுப்பது என்கிற விசாரம் வேறு, அது நியாயம் செய்யலாம். அதை விட்டு விட்டு சொன்ன மூணு சொற்களிலுமே கேள்வி எழுப்பிக் கொண்டிருந்தால் இதுதான் கேள்வி ஞானம் என்று சிலர் நினைத்திருக்கலாம். இதை நம்மை எந்த முடிவுக்கும் கொண்டு போய் விடாது, கேட்டுக்கொண்டே இருப்போம், அப்புறம் நல்ல செயல்களில் ஈடுபட மாட்டோம். அதனால் கேள்வி கேட்பதே ஞானம், அதன் மூலமே ஞானத்தை வளர்த்துக் கொள்ளலாம் என்றும் நினைக்க வேண்டாம். அந்த கேள்வியும் கேட்கலாம், அது கூட சரி. ஆனால் நான் எப்படி செய்ய வேண்டும், அதுல தான் நிறைய தர்ம சந்தேகங்கள் இருக்க வேண்டும். அவர் அப்படி ஏன் செய்தார், இவர் அப்படி ஏன் செய்யவில்லை, இந்த சாஸ்திரம் இப்படி சொல்லியிருக்கிறதே, எதனால் அப்படி சொல்லித்து, இவர் பண்ணது சரியாக இருக்குமா, சாஸ்திரப்படி பகவான் செய்தது சரியா, பிராட்டி செய்தது சரியா, விதம் விதமாக கேட்டுக்கொண்டிருக்கலாம். எல்லாத்துக்கும் பதிலும் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இது நம்மை எந்த ஒரு முடிவை நோக்கியும் அழைத்து போகாது. ஏனெனில் இதெல்லாம் பண்ணுவதற்குள் நாம் என்ன நடக்க வேண்டுமோ அதில் ஸ்ரத்தை குறைந்து விடலாம். அல்லது கேட்டுக்கொண்டே இருப்போமானால் நமக்கு உள்ளேயே ஒரு ஏதோ ஒரு நெருடல் உணர்வு தான் வருமே தவிர, அதிலிருந்து ஒரு பீரிடுகிற பக்தி, ஒரு அன்பு வெளிப்படுமா, அது பெரிய கேள்விக்குறியாகிவிடும். இன்னார் இப்படி செய்தார், தர்மபுத்திரன் இப்படி செய்தான், அவன் இப்படி செய்யலாமா, சாஸ்திரப்படி இப்படி சொல்லியிருக்கிறதே, இது ஒரு கேள்வி. கேட்கலாம், தாராளமா தேடி பார்த்தா பதில் கிடைக்கும், அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனால் அதையே தர்மபுத்திரர் இப்படி செய்திருக்கிறார் என்றால் அது சரியாகத்தான் இருந்திருக்கும், எனக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை செய்வோமே. ஆனால் இதை நான் இப்படி சொல்லும் போதே இந்த நாளில் என்ன தோன்றும் என்றால், இப்படித்தான் இத்தனை நாட்களாக சொன்னதையெல்லாம் கேட்டு கேட்டு தலையாட்டி கொண்டிருந்தோம், என்ன கண்டோம், இனி கேள்வி கேட்டுத்தான் தெரிந்து கொள்வோம்னுவார்கள். ஒன்றும் கெட்டுப்போய்விடவில்லை, இத்தனை நாளும் ஒழுங்காகத்தான் ஆச்சாரம் அனுஷ்டானம் எல்லாம் இருந்தது, புரிந்தவர்கள் நன்கு வாசித்தவர்கள் தான் அனுஷ்டானத்தில் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிற புத்தகத்தை எடுத்து பார்க்கவும், இதை போல் கேள்விகள் எல்லாம் இருக்குமா? இப்ப நமக்கு ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுப்போம், இதை போல் கேள்விகள் நமக்கு இருக்கிற புத்திக்கே தோன்றுகிறதே, நம்ம விட எவ்வளவு புத்திசாலிகளாக நம் முன்னோர்கள் இருந்திருப்பார்கள்? நம்ம எங்கெங்கோ வேலை பார்த்து கொண்டே இத்தனை கேள்விகள் கேட்கிறோம், அவர்கள் இதே வேலையாக இருந்திருக்கிறார்கள். அப்பனா கேள்வி உதித்திருக்காதா? பதில் சொல்ல மாட்டார்களா? ஏன் அப்படி சொல்லவில்லை, ஏன் கேட்கவில்லைன்னு ஒரு நிமிடம் சிந்தித்து பார்ப்போம். அது பார்த்தாலே இதுல ஏதோ நாம தான் தேவையில்லாம கேட்கிறோம் போல இருக்கிறது. பதில் இருக்கும், இது இத்தனை கேள்விகளுக்கு நான் பதில் தெரிந்து கொண்டால் எனக்கு வயசாகிவிடும், அதை விட இன்னும் பக்தி செய்யலாமே, இன்னும் 4 நாமங்களை சொல்லலாமே, இன்னும் ஆச்சாரியர்களை பற்றி படிக்கலாமே, அதனால் நன்மைதானே ஏற்படும், இன்னும் பண்பையும் பொறுமையும் வளர்த்து கொள்ளலாமே. இந்த ரீதியில் சிந்திக்க முடியுமான்னு பார்க்கவும். ஆனா இப்படி நான் பேசும்போதே இது என்ன தோல்வியால் பேசுகிறா போல இருக்கிறதேன்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் எல்லா ஆச்சாரியர்களுமே இந்த கோணத்தில் தான் எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் எத்தையுமே கேட்டு கேட்டே சாதிக்க வேண்டும். உண்டு பெரிய ஆராய்ச்சியாளர்கள், பெருங்கேள்விகள், உபனிஷத்துக்கள் இல்லாத கேள்விகளா? ஆனா அதெல்லாமே எப்படி இருக்கும்னால், இன்னார் பண்ணது சரி, இன்னார் பண்ணது தப்பு, இவர் கூடுமா அவர் கூடுமா இப்படி யாரும் கேட்க மாட்டார்கள். பிரம்மத்தை அடைவதற்கு வழி என்ன, அதுலதான் 1000 சந்தேகம் இருக்கும். திரும்ப அதுவும் எதுக்கு, நான் அதை எப்படி அனுஷ்டிக்க வேண்டும், அதில் தான் அநேகமா சந்தேகங்கள் இருக்குமே தவிர, புறத்தியார் எப்படி அனுஷ்டித்தார், ஏன் அனுஷ்டிக்கவில்லை, இது சரியா தப்பா கேட்டுக்கொண்டால் கேட்டுக்கொண்டே இருக்கலாம், வயதாகிவிடும்.
இந்த எண்பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண்பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.